நேசமுள்ள உங்களோடு மென்மையான நட்புடன் நாள் முழுதும் நாங்கள்
கற்பனை கொட்டி குவிப்பேன், இங்கே அந்த கம்பனை வம்பு கிழிப்பேன். வர்ணித்து பாடும் கவிஞன் நான், வண்ணங்கள் தீட்டும் கலைஞன் நான், சிந்தனை தேரில் ஏறியே சுற்றிட ஏங்கும் இளைஞன் நான்.
கனேடிய தமிழ் ஒலிபரப்பு கூடு தாபனத்தின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு.
மனுக்குயில் நிகழ்ச்சியை கேட்பது ரசிப்பதற்கு வானொலி பெட்டிக்கரிகள் குளிமேக்கும் நேர்கள் அனைவருக்கும் இங்கிதமான வணக்கங்கள். இரண்டாயிரத்தி 2012 ஆண்டு பிப்ரவரி மாதம் 1 தேதி இன்று புதன்கிழமை. மணிபோல் நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு முன்பாக நிகழ்ச்சி சம்பந்தமாக விமர்சனம் செய்கின்ற ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை தந்து ஊக்குவிக்கின்ற நேயர்கள் அனைவருக்கும் முதலில் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியாக இருந்தால் என்ன, எந்த விடயமாக இருந்தால் என்ன, சாதாரணமான சமையலாக இருந்தால் என்ன, எல்லா நிகழ்ச்சிக்கும் ஒரு பாராட்டு தேவைப்படுகிறது. பாராட்டு என்பதை விட நிகழ்ச்சி சம்பந்தமாக ஒரு விமர்சனம் இருக்கின்ற பொழுதே மற்றவர் கண்ணில் அது படுகிறது என்பதை கேட்கின்ற பொழுதே மற்றவர்கள் அதில் கவனத்தில் எடுத்துக் கொள்கிறார்கள் என்று நினைக்கின்ற பொழுதே அந்த காரியத்தை அந்த செய்முறையை செய்கின்ற ஒருவர் அதில் அதிக கவனம் ஈடுபாடு எடுக்க தொடங்கிவிடுகிறார். நீங்கள் கொஞ்சம் அழகாக இருக்கிறீர்கள், எப்படி உங்கள் உடல் அழகை இவ்வாறு பேணி காக்கிறீர்கள் என்று நீங்கள் கேட்டு வைத்தானே, சிரமமில்லாதவர் கூட அதில் சிரத்தி எடுத்துக் கொள்ள ஆரம்பித்து விடுகிறார். எல்லாவற்றுக்கும் இது பொருந்தும். நமக்குள் நமக்கு தெரியாமல் இருக்கின்ற ஒரு விடயத்தை அல்லது தெரிந்த ஒரு விடயத்தை மற்றவர்கள் நமக்கு எடுத்துக் கூறுகின்ற பொழுது நம்மை அறியாமலே அதில் அதிக அக்கறை எடுக்க ஆரம்பித்து விடுகிறோம். வாய்மொழி மூலமாக வருகின்ற இந்த விமர்சனங்கள் ஒருவருக்கு நிறைய மறுவாழ்க்கையை அளிக்கிறது. அது இதுவாக இருந்தால் என்ன, எங்களுக்குள் இருக்கின்ற தலைக்கணம் அல்லது எங்களுக்குள் இருக்கின்ற ஒரு விதமான ஈகோ இனியவர்களிடம் இல்லாதது கண்டு வியக்க தோன்றுகிறது. நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள் என்று சொல்வதற்கு மனம் வருகிறது இல்லை, நீங்கள் செய்த இந்த காரியம் மிக நன்றாக வந்திருக்கிறது என்று சொல்வதற்கும் மனம் வருகிறது இல்லை. நமது சமூகத்தில் அல்லது நமது இனசனங்களுக்குள் எல்லோரையும் ஒரு இடத்தில் பார்ப்பது அபூர்வமாகிவிடுகிறது. இந்த அபூர்வம் நமது சமூகத்தில் மட்டும்தான் இருக்கிறதா என்று என்ன தோன்றுகிறது. ஒரு குடும்பத்தில் கூட எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து ஒரு விடயத்தை செய்வதில் கூட எத்தனை பேருக்குள் தலைக்கணம் இருக்கிறது, எத்தனை பேருக்குள் ஈகோ இருக்கிறது, இவற்றையெல்லாம் தாண்டி பெரும் பதவியில் இருப்பவர்கள் அல்லது ஒரு கலைஞனாக இருப்பவர்கள், அரசியல்வாதியாக இருப்பவர்கள் அல்லது மிகப்பெரிய பணக்காரராக இருப்பவர்கள் தங்களை இனங்காட்டிக் கொள்வதற்கு தங்களுக்குள் இருக்கின்ற தலைக்கணத்தை எப்படி கழட்டி வைத்து விடுகிறார்கள் என்று இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. பிரபல கோடீஸ்வரர், பிரபல ஆப்பிள் நிறுவனத்தின் தலைவர் ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்கள் பிறந்திறனான பணக்காரர்களுக்கு முன்னால் பேச வருவார். வருகின்றவர்கள் மிக படோகரமாக தங்களை அலங்கரித்துக் கொண்டு மிக உயர்ந்த ஆடை ஆபரணங்களை அணிந்து கொண்டு ஒருவிதமான பகட்டில் வந்திருக்க அவர் வெறும் டி ஷர்ட்டில் வந்து உரையாற்றுவார். ரொம்ப சாதாரணமாக ஒரு டீனியும் ஒரு டி ஷர்ட் போட்டுக்கொண்டு ரொம்ப சாதாரணமாக, இது நமக்கு வருவதில்லை, நமது சமூகத்தில் யாருக்கும் வருகிறதா என்றாலும் அது ரொம்ப கஷ்டமான ஒரு விடயம்தான். எங்களை மற்றவர்கள் மதிக்க வேண்டும் என்பதற்காக நாம் எடுத்துக்கொள்கின்ற இந்த அக்கறைகள் எங்களுக்குள் இல்லாத ஒன்றை வெளிப்படுத்துவதற்கான ஒரு ஆயத்தம் என்றுதான் எண்ண தோன்றுகிறது. உங்கள் மூளையில் பலம் இருந்தால், நீங்கள் பேசப்போன்ற வார்த்தைகளில் ஒரு பக்தி இருந்தால், நீங்கள் நடைமுறையில் உங்கள் பழக்கங்க வழக்கங்களில் ஒரு பண்பு இருந்தால், இந்த ஆடை அணிகள் தேவையற்றது என்று எண்ண தோன்றுகிறது. நாங்கள் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் வெளியே பகட்டாக இருக்கின்ற விடயங்களில் தான் அக்கறை எடுத்துக் கொள்கிறார்கள். என்னதான் இருந்தாலும் சாமானியமாக ஒருவர் வருகின்ற பொழுதுக்கு அவருக்கு சபையில் ஏற்று இறக்கம் இருக்கத்தான் செய்கிறது. ஏறக்குறைய 25 ஆண்டுகளுக்கு முன்பாக இரண்டு பெரிய கலைஞர்கள், ஒரு படத்தில் ஒரு பாடலுக்கு எந்தவிதமான தலைக்கனமும் இல்லாமல் நடிப்பது, மிகப்பெரிய இரண்டு கலைஞர்கள் எந்தவிதமான வந்தாவும் இல்லாமல் பாடுவது, நமது வீட்டுக்குள் ஒரு சிறு சம்பவத்தில் இடம்பெறவில்லையே என்ற ஏக்கம்தான் இவ்வாறான ஒரு பாடலை தெரிவு செய்ய தூண்டியிருக்கிறது என்று சொல்லலாம். நமக்குள் நம்மை அறியாமலே நம்முடைய பெருமதிக்கு மேற்பட்ட தலைக்கனம் இருக்கிறது. எனக்குந்தான் எங்களை அறியாமல் எங்களுடைய தலைக்கனம் தான் எங்களுடைய வாழ்க்கையின் முட்டுக்கட்டையாக இருக்கிறது. ஒன்றுமே இல்லாமல் பந்தாகாட்டுகின்ற மனிதர்களுக்கு முன்னால் இருப்பவர்கள் பந்தாகாட்டாமல் போவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இதையாவது வைத்து மற்றவர்கள் மதித்து விட்டுமே என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அந்த நாளில் சொல்லி வைத்தார்கள், ஆள் பாதி ஆடைவாதி என்று. அப்படி என்றால் மிகப்பெரிய பணக்காரர்களும் புத்திசாலிகளும் ஏன் அந்த ஆடையில் அக்கறை இருக்கிறார்கள் இல்லை? அவர்களுக்குள் ஏன் இந்த பந்தா வருகிறது இல்லை? அவர்களுக்குள் ஏன் இந்த தலைக்கனம் வருகிறது இல்லை? எங்கள் சமூகத்தில் இன்று மட்டும் இரண்டு பெரியவர்கள் ஒன்று சேர்ந்ததாக சரித்திரமே இல்லை. இரண்டு பெரிய கலைஞர்களாக இருக்கட்டும், இரண்டு பெரிய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், அல்லது இரண்டு பணக்காரர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இரண்டு பேர் ஒன்றாக சேர்வது ரொம்ப கஷ்டம்தான். எனக்கு தெரிந்த மிக மதிக்கின்ற ஒருவர் அண்மையில் டொரண்டோ சபையிலே பேசிக் கொண்டிருந்தார். இரண்டு இத்தாலியர்கள் சேர்ந்தால் என்ன செய்வார்கள்? இரண்டு யூதர்கள் சேர்ந்தால் என்ன செய்வார்கள்? இரண்டு சீக்கியர்கள் ஒன்றாக சேர்ந்தால் என்ன செய்வார்கள்? இரண்டு சீன இனத்தவர்கள் என்ன செய்வார்கள், என்ன செய்வார்கள் என்று அவர்கள் என்னவெல்லாம் சேர்ந்து செய்வார்கள் என்பவற்றையெல்லாம் சொல்லிவிட்டு, இரண்டு தமிழர்கள் சேர்ந்தால் என்ன செய்வார்கள் என்று சொல்வதற்கு அவர் தயாரானார். இரண்டு தமிழர்கள் ஒன்று சேர்ந்தால் என்ன செய்வார்கள் என்று நாங்களும் ஆவலாக இருந்தோம். அவர் நிறுத்திவிட்டு சொன்னார், முதலில் அவர்கள் ஒன்றாக சேரட்டும் பார்க்கலாம் என்று. இந்த பாடலில் நடிப்பவர்கள் மலையாள பிரபல நடிகர் மம்முட்டி, தமிழ் துறையிலேயின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த பாடலை பாடியவர்கள் இரண்டு பெரிய கலைஞர்கள், ஒருவர் ஜி எஸ் தாஸ், மற்றவர் எஸ் பி பாலசுப்ரமணியம்.
தவளை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான், காட்டு புயல் மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்லை பாடத்தான். தவளை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான்.
எல்லோரும் சந்தோஷம் வெப்பத்திலே தள்ளாடும் நேரத்திலே உல்லாச நெஞ்சத்திலே,
காட்டு குயில் மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்லை பாடத்தான். தவளை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான்.
சந்தோஷம்
மனக்குயில் கேட்கிறோம். கனடிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் வாயிலாக 2012 பிப்ரவரி மாதம் முதலாம் நாள் இன்று புதன்கிழமை. எல்லோரையும் விட நமக்குத்தான் நிறைய முகங்கள் இருக்கின்றன. நமக்கு என்றால் சமயத்தில், சமயத்தில் என்றால் இந்து கடவுள்களுக்கு நிறைய முகம் இருக்கிறது. ஒரு கடவுளை வைத்து 1000 முகங்கள் பார்த்திருக்கிறோம். அப்பன் முருகனுக்கு 6 முகம் என்றால் அப்பாடா எங்களுக்கு 1000 முகங்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முகம் வைத்திருக்கிறோம். எந்த நேரத்தில் இந்த முகமூடிகள் மாறும் என்று சொல்வதற்கில்லை. நிறைய மாற்றங்கள் வரும். சந்திக்கின்ற மனிதர்களை பொறுத்து அவை இருக்கலாம். சட்டென்று மாறுகின்ற வானிலையில் விட நாங்கள் இன்னும் வேகமாக மாற்றக்கூடியவர்கள். அது என்னவோ, குரல் கூட அந்த நேரத்தில் மாறிவிடும். குரலை எப்படி மாற்றுகிறோம், வார்த்தைகளை எவ்வாறு மாற்றுகிறோம் என்பதை பொறுத்து முகம் வருகிறதா, அல்லது எதிரில் வருகின்ற முகத்தை பார்த்து நமது முகம் மாறிவிடுகிறதா என்று இன்னும் கண்டுபிடிக்க முடியாமலே இருக்கிறது. ஒருவருக்கு திடீரென சந்தோஷமாக காட்டுகின்ற எங்கள் முகத்தை இன்னொருவருக்கு திடீரென கோபமாக காட்டுகிறோம். அதையும் தாண்டி இன்னொருவர் வந்தால் சிரித்து வரவேற்கிறோம். இந்த முகங்கள் மேலத்தைய நாடுகளில் எல்லோருக்கும் மாற்றக்கூடிய விதத்தில் தான் கடவுள் படைத்திருக்கிறார். வீட்டில், வேலை தலையத்தில், தெருவில், போக்குவரத்தில், உறவினர்களுக்கு முன்னால் பின்னால் என்று முகத்தை மாற்றுவதில் எங்களுக்கு முன்னால் எந்த நடிகரும் நிற்க முடியாது. எங்களுக்கு என்றால் என்னால் என்றே வைத்துக் கொள்ளுங்களேன். அது ஏன் அவ்வாறு எங்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால், எதிரில் வருகிறவர் தன்னுடைய முகத்தை எப்படி காட்டுவார் என்பதை தெரியாமல் எமது முகத்தை நாங்கள் மாற்றுகிறோமா, அல்லது எங்களது உண்மையான முகத்தை கண்டுபிடித்து விட்டால் அவர்கள் தங்களுடைய முகத்தை காட்டிவிடுவார்களோ என்று பயப்படுகிறோமா என்று இன்னும் கிடைக்க முடியாத ஒரு விடையாகத்தான் அது இருக்கிறது. வழியில், தெருவில் காணுகின்றவர்களுக்கு திடீரென முகத்தை மாற்றி நாங்கள் பேசுகின்ற இந்த பேச்சு எங்களுடைய எந்த முகம் சுகமானது, சுயமானது, சொந்தமானது என்பதை இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. வயசுக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்கிறதோ இல்லையோ, மனசுக்கும் முகத்துக்கும் நிறைய உடன்பாடு இருக்கிறது. சின்ன வயசிலிருந்து இன்று வரை மனசு சொன்னதைத்தான் முகம் கேட்கிறது. இவருக்கு இந்த முகத்தை காட்டு, அவருக்கு அந்த முகத்தை காட்டு, இவருக்கு பழைய முகத்தை காட்டு என்று ஒவ்வொரு முகத்தை காட்ட வேண்டியிருக்கிறது. அண்மையில் ஒரு நண்பரை சந்தித்தேன். அவர் முற்றுமுழுதாக மாறியிருந்தார். அவருடைய பேச்சு, நடை, உடை, பாவனை, ஒரு தேநீர் கடையில் தேநீர் ஆர்டர் பண்ணுவதில் இருந்து அவருடைய செய்கைகள் எல்லாம் மாறியிருக்கிறது. நல்லம் மாறத்தான் வேண்டும். யார் யாருக்கு மாற்றுவது என்று இல்லையா என்ன? அவருடைய பழைய முகத்தை எங்கே என்று கேட்டேன். அப்படி ஒருவர் இருந்தாரா என்று அவர் திருப்பி கேட்டார். அவருடைய முகத்தையே அவர் மறந்து போய்விட்டார். பொங்கல் இப்பொழுது புதிய முகத்தை போன்றவர்கள், பழைய முகத்தை தெரிந்தவர்களை கண்டால் தங்களது முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள். எங்கே என்னுடைய பழைய முகத்தை இவன் நினைவுபடுத்தி விடுவானோ என்று அவர்கள் பயப்படுகிறார்கள். காசு, பணம், புகழ், இது அவ்வப்போது வரும், அவ்வப்போது போகும். இந்த முகங்களும் அவ்வப்போது வரும், போகும், வரும். அப்படித்தான் உலகம் இருக்கிறது. அவர்களே அவர்களுடைய முகத்தை மறந்திருக்கின்ற பொழுது நாங்கள் எம்மாத்திரம் போங்கள். அவர்களுக்கு நினைவுபடுத்துவதற்காக அந்த முகத்தை திருப்பி எடுக்க வேண்டுமென்றால் இப்பொழுது அவர்கள் போட்டிருக்கின்ற இந்த புதிய முகம் அவர்களுக்கு கிடைக்காமல் இருக்க வேண்டும்.
முகம் போலே வேறு இல்லை,
மனக்குயில் கேட்கிறோம். இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு பிறந்து ஒரு மாதம் முடிந்து விட்டது. இந்த ஒரு மாதத்தில் இன்னும் ஒரு மாதம் வந்தால் இரண்டு மாதம் முடிந்துவிடும். எப்படியும் நேற்று கனடா வந்தது போல எப்பொழுதும் இருக்கிறது. வந்து இவ்வளவு காலம் ஆகிவிட்டதா என்று எனக்கு தோன்றுகிறது. 2011 ஆண்டு வந்து போன சுவடே இல்லாமல் போயிருக்கிறது. வாழ்க்கை மிக வேகமாக யாருக்கும் சொல்லிக் கொள்ளாமல் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. வாழ்க்கையில் வருகின்ற சின்ன சின்ன சந்தோஷங்களின் தொகுப்பு தான் வாழ்க்கையினுடைய முழு வரலாறு. அவ்வப்போது அனுபவிக்கின்ற சின்ன சின்ன சந்தோஷங்களின் தொகுப்பு தான் வாழ்க்கை. மறக்க முடியாத ஒரு ஆண்டு இருக்கலாம், அது நீங்கள் காதலை ஆரம்பித்த நாளாக இருக்கலாம், திருமணம் செய்து கொண்ட நாளாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு கிடைத்த ஏதாவது ஒரு பதவியாக கூட இருக்கலாம். ஒட்டுமொத்தமாக வருகின்ற ஒரு சந்தோஷம் இருக்கும். அடிக்கடி வருகின்ற சின்ன சின்ன சந்தோஷம் இருக்கிறது. இதில் உங்களுக்கு எது பிடித்தமானது என்று கேட்டால் இரண்டும் தான் என்று நீங்கள் சொல்வீர்கள். ஒரு நாளில் 24 மணி தியாலத்தில் தூக்கத்துக்கு 8 மணி தியாலங்கள் போனால் இருக்கின்ற 16 மணி தியாலங்களில் இத்தனை தடவும் சிரித்தோம், சிந்தித்தோம், மகிழ்ந்தோம், மனக்கிலேசம் அடைந்தோம், துக்கப்பட்டோம் என்று யாரும் எண்ணி வைப்பதில்லை தான். தினக்குறிப்பு எழுதுகின்ற பழக்கம் நிறைய பேரிடம் இல்லாமலே போய்விட்டது. எத்தனை தடவை என்று சிரித்தோம் என்று எண்ணி யாராலும் சொல்ல முடியாது. கடந்த ஆண்டில் மகிழ்ச்சிகரமான நாட்கள் எத்தனை என்றும் சொல்ல முடியாது. ஏதோ இந்த வருஷம் போய்விட்டது, பரவாயில்லை என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள். இந்த சந்தோஷங்களை யாருமே கணக்கிட்டு எழுதி வைப்பதில்லை. ஆனால் துக்கமாக இருந்தால் நிறுதி நிறைய எழுதி வைப்பார்கள். துக்கம் தருகின்ற அடையாளம் சந்தோஷம் தருவதில்லை. துக்கம் மனதை அடைத்து பிடித்துக் கொள்கின்ற இடத்தில் சந்தோஷத்தால் அப்படி இடம் பிடித்து நீண்ட காலத்துக்கு உட்கார்ந்து வாழ்க்கை நடத்த முடியாது. துக்கம் மனசில் எங்கிருந்தாலும் அது அடையாளப்படுத்தும். சந்தோஷம் அப்படியல்ல, வரும். அந்த நேரத்துக்கு மட்டும் அது உகந்ததாக இருக்கும். கையில் இருக்கின்ற 10 டாலர்களை விட காணாமல் போகின்ற 2 டாலர்களை பற்றி ஏங்குகின்றவர்கள்தான் நிறைய பேர் இருக்கிறார்கள். கையில் இருக்கின்ற 10 டாலர்களை விட தொலைந்து போன அல்லது காணாமல் போன அல்லது யாராவது பறித்து போன 2 டாலர்களை பற்றி ஏங்குகின்றவர்கள்தான் நாங்கள். இரண்டாயிரத்தி 2011 ஆண்டில் எத்தனை நாள் சந்தோஷமாக இருந்தோம் என்பதை விட 2011 ஆண்டில் எங்களை துக்கப்படுத்திய ஒரு சம்பவம் தான் என்னும் நினைவில் இருக்கிறது. இருக்கின்ற நல்ல ஆடைகளை விட கிழிந்து போன அந்த சேலையை பற்றி அல்லது அந்த சட்டையை பற்றித்தான் இன்னும் மனசு அல்லல் பட்டுக் கொண்டிருக்கிறது. எங்களை சுற்றி இருக்கின்ற நல்ல மனிதர்களை விட, எங்களுக்கு பிடித்தமான நண்பர்களை விட இழந்து போன ஒரு உறவுக்காக இன்னும் மனசு ஏங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஏக்கத்தில் சுற்றி இருக்கின்றவர்களை நாங்கள் மறந்து விடுகிறோம். கையில் இருப்பதை விட இல்லாத ஒன்றுக்குத்தான் நாம் விலை பேசிக் கொண்டிருக்கிறோம். இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையை விட இனி வாழப்போகின்ற வாழ்க்கைக்காக இயங்குகிறவர்கள் தான் இருக்கிறார். அது வயசு என்னவாக இருந்தால் என்ன? இன்றைய பற்றிய கவலை யாருக்கும் இல்லை, முடிந்து போன நேற்றையை பற்றிய கவலையும் யாருக்கும் இல்லை. நாளை எவ்வாறு இருக்க போகிறது என்றுதான் மனம் எண்ணுகிறது. நாளை இல்லாமல் போனால் என்ன என்று சந்தோஷமாக இருந்திருக்கிறேன் என்று சொல்ல முடியாமல் மனம் தவிக்கிறது. இந்த உணர்வு எல்லோருக்கும் இருக்கிறதா, அல்லது ஒரு சிலருக்கு மட்டும் இருக்கிறதா, அல்லது ஒரு குறிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறதா என்று இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இழப்புகளுக்கு இருக்கின்ற விகிதாசாரம், இழப்புகளுக்கு கொடுக்கப்படுகின்ற மதிப்பு ஆசாரம், வாழ்க்கையில் பாதி கொலை செய்யப்பட்டு விடுகிறது. இந்த மாய புகைச்சலுக்குள் தான் வாழ்க்கை நகர்கிறது. $999 இருந்தால் எங்காவது $1 சேர்த்து 1000 ஆக்கலாமா என்று மனம் இயங்குகிறதே ஒழிய, அந்த $1 இருக்கின்ற மதிப்பு கையில் இருக்கின்ற $999 இல்லாமல் போகிறது பாருங்கள். அந்த $1 இயங்குகின்ற இந்த வாழ்க்கை தான் எல்லோருக்கும் பிடித்து போயிருக்கிறது. சுருக்கமாக சொன்னார், இருக்கின்ற எல்லாவற்றையும் விட இல்லாத ஒன்றுக்காக அலைகின்ற, ஓடுகின்ற, உழைக்கின்ற ஒரு வர்க்கத்துக்குள் நாங்கள் பிறந்திருக்கிறோம். வீட்டில் இருக்கின்றவற்றை விட வெளியில் இருக்கின்றவை மிக பெருங்காட்சியாக இருக்கிறது. இந்த காட்சிப்படுத்தலில் இருந்து யாரும் நகர முடியாது. இயக்கத்தில் தான் வாழ்க்கை நகர்கிறது. இன்று தூக்கத்துக்கு போவதற்கு முன்பாக $1 இயங்குகின்ற அந்த சொச்ச நாணயத்திற்காக வாழ்க்கையை அடைவு வைக்காமல் கையில் இருக்கின்ற $999 என்ன செய்யலாம் என்று யோசியுங்கள்.
மறுநாள் அந்த செடியில் அந்த மலர் வாடிய பொழுதில் பட்டு
இன்றைய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் வாயிலாக மனக்குயில் கேட்கிறோம். சின்ன வயசில் தமிழ் பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற பொழுது ஆங்கில சோதனைக்கு போகிறவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். 4ஆம் 5ஆம் 6ஆம் வகுப்பாக இருக்கலாம். ஆங்கில பரீட்சைக்கு போகின்ற பொழுது ஒரு பராகிராஃப், ஒரு பந்தி தருவார்கள். அந்த பந்தியை வாசித்து அதற்கு கீழே ஒரு 5-10 கேள்வி தருவார்கள், அதற்கு பதில் அளிக்க வேண்டும். உண்மையை தவிர வேறொன்றும் இல்லையப்பா. ஜித்தனை தடவை வாசித்தாலும் வராது. அப்புறம் எப்படி பதில் எழுதுவது என்று யோசித்தால் அதற்கு ஒரு யோசனை வைத்திருப்போம். பந்தியை பார்த்து, கேட்கப்பட்ட கேள்வியை பார்த்து, கேட்கப்பட்ட கேள்வியில் இருக்கின்ற சொற்கள் பந்தியில் எங்காவது தெரிந்தால் அதை முற்றுப்புள்ளி வரும் வரை எழுதி விடுதல். சிரிக்காதேங்கப்பா, நீங்களும் எழுதியிருப்பீங்க. பந்தியை வாசித்து பதிலெழுத சொல்லியிருப்பார்கள். கேட்கப்பட்ட கேள்வியிலே இருக்கின்ற சொற்களை தேடி கண்டுபிடித்து அந்த சொற்கள் பந்தியில் எங்காவது இருக்கிறதா என்று பார்த்து அந்த பந்தியில் இருக்கின்ற அந்த வசனத்தை அப்படியே காப்பி எடுத்து எழுதிவிடுதல். எழுவாய் பயனில்லை, அதெல்லாம் நமக்கு தெரியாது. சில வேளை சரியா இருக்கும், ஏதாவது இவனுக்கு புரிஞ்சிருக்கும் என்று முட்டை போடாமல் ஒரு 5-10 போடுவார்கள். இது ஒரு காலம். கூரில் மோட்டார் சைக்கிள், ஸ்கூட்டரில் போகின்ற பொழுது பெட்ரோல் தீர்ந்திருக்கும். இங்கு மாதிரி அங்கே மூளைக்கு மூளை கேஸ் ஸ்டேஷன் இருக்காது இல்லையா? பெட்ரோல் தீர்ந்து விட்டால் ரிசர்வ் டேங்க் என்று ஒன்று இருக்கிறது, அதை திருப்பி விட்டு ஓடுதல். அதுவும் முடிந்து கொஞ்ச நேரத்தில் நின்றுவிடும். பிற்பாடு ஸ்கூட்டர் அல்லது மோட்டார் சைக்கிளை கொஞ்சம் சரித்து பக்கவாட்டில் சரித்து விட்டால் மேலும் 1-2-3 கிலோமீட்டர்கள் போகும். நீங்க போயிருப்பீங்க, நானும் போயிருக்கிறேன். சிரிக்காதேங்கப்பா, உண்மையப்பா. இந்த பழக்க வழக்கங்கள் தான் கெனடிய நாட்டில் நமக்கு வாழ்க்கையை நகர்த்துவதற்கு இலகுவாக இருக்கிறது. இப்படியெல்லாம் பட்ட அனுபவங்கள் தான் இங்கே மனிதர்களோடு பேசுகின்ற பொழுது எப்படியெல்லாம் பேசி சமாளிக்கலாம் என்று கற்றுக் கொடுக்கிறது. எப்படித்தான் இருந்தாலும் இதுதான் நடக்கும், இப்படித்தான் இருக்கும் என்று ஒன்று இருக்கிறது. அதாவது பந்தியை பார்த்து எழுதுவதை போல் அல்லாமல் இல்லை, இதற்குத்தான் இதுதான் சரி என்று ஒன்று இருக்கிறது. அதை மாற்ற முடியாது. விதியை மதியால் வெல்லலாம் என்று சொல்பவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். வெல்லலாம், வெல்லுவதுதான் விதி என்றால் விதியை மதியால் வெல்ல முடியாது. விதியை மதியால் வெல்ல முடியாது. வெல்லலாம், வெல்வதுதான் விதி என்றால் விதியை மதியால் வெல்ல முடியாது. நடப்பதுதான் நடக்கும் என்று நினைத்து துணிச்சலோடு இருக்கின்ற மனிதர்கள் மிக குறைவு. எதற்கெடுத்தாலும் பயப்படுகின்ற, எப்படி நடந்து விடுவோம் என்று ஒரு இயக்கத்தில் இருப்பவர்கள் தான் இருப்பார்கள். போனா போது, வருவது வரட்டும் என்று நினைப்பவர்கள் நிறைய குறைவுதான். இப்படித்தான் நடக்கும் என்று ஒரு தீர்க்க தரிசனம் எல்லோருக்கும் எட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை. இப்படி போனால் இப்படித்தான் வரும் என்று. அது டொரண்டோ பெருந்தெருக்களில் சரியாக இருக்கும். ஏனென்றால் டொரண்டோ ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட வீதிகளும் தெருக்களும் எங்கு போனாலும் ஸ்குவேர்ல தான் இருக்கும். ஈஸ்ட் வெஸ்ட் அல்லது சவுத் நார்த், இந்த பக்கம் போகிறோம் என்று ஒரு பக்கத்தில் போனால் எப்படியோ இன்னொரு குறுக்கு வழி வரும் போய்விடலாம். ஆனால் மொன்றியலில் அப்படி அல்ல, வளைந்து வளைந்து போகும், திசை மாறி போவீர்கள். எங்கே தொடங்கினோம் எங்கே முடிக்கிறோம் என்றே சொல்ல முடியாது. ஆனால் டொரண்டோவில் அப்படி அல்ல. சவுத் என்று போனால் சவுத்துக்கு போய் அப்படியே ஒரு வெட்டு வெட்டி ஈஸ்டுக்கு போய் ஒரு இடத்தை சேர்ந்து விடலாம். இந்த வாழ்க்கை முறைக்கும் இது சரியாக வரும். இது இப்படித்தான் நடக்கும் என்று நினைத்துக் கொண்டு வாழ்க்கையை நடத்தி செல்பவர்கள் உண்மையிலேயே வென்று விடுவார்கள். இது இப்படித்தான் நடக்கும், இது நமக்கு சரிப்பட்டு வராது என்று ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே தீர்மானிக்கின்ற மனிதர்கள் ரொம்ப குறைவு. இது நடக்காதப்பா என்று துணிச்சலாக சொல்லுவர்கள், இது நடக்கும் என்று சொல்லுவார்கள். இந்த இரண்டு வகைக்குள்ளும் தான் வாழ்க்கை நடைபயல்கிறது. நீங்க சொல்லுங்க, நாளைக்கு என்ன நடக்கும் சொல்லுங்க பாப்போம். நாளைக்கு என்ன, அடுத்து ஒரு மணி நேரத்தில் என்ன நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல முடியாது. எதற்கும் தயாராக இருந்தா ரொம்ப ஈஸி இல்ல.
நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா, ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா? நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா, ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா? பிறந்த பின்னே கருவறைக்கு செல்ல முடியுமா? பெண்கள் மனதில் உள்ள ரகசியத்தை சொல்ல முடியுமா? பெண்கள் மனதில் உள்ள ரகசியத்தை சொல்ல முடியுமா? முடியாத காரியங்கள் நிறைய இருக்குதா, அழியாத அனுபவங்கள் அதுல கிடைக்குதா? நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா, ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா? உல்லாச வாழ்க்கையிலே பணத்தை சேர்க்க முடியுமா, உதாரியாக வாழ்ந்த குடும்பம் நடத்த முடியுமா? உல்லாச வாழ்க்கையிலே பணத்தை சேர்க்க முடியுமா, உதாரியாக வாழ்ந்த குடும்பம் நடத்த முடியுமா? கடற்கரையில காதலர என்ன முடியுமா, வரும் கனவுகளை ஒளிப்பதிவு பண்ண முடியுமா? கண்ணால பார்த்த பிகரை சொந்தமாக்க முடியுமா, கண்ணால பார்த்த பிகரை சொந்தமாக்க முடியுமா? பின்னால நடப்பதா இப்ப சொல்ல முடியுமா?
எல்லோரையும் போல எல்லோரும் வாழலாம் என்று நினைக்கின்றவர்களுக்கு ஒருவன் இவ்வாறு இவ்வாறு உயர்ந்தான் என்று எண்ணி பார்க்கின்ற பொழுது அவன் அவ்வாறு உயர்வதற்கு எவ்வாறு உரன் போட்டான் என்று ஒருவரும் எண்ணுவதில்லை. ஒருவன் மிகப்பெரிய வீட்டில் குடியேறியிருக்கிறான் என்றால் எத்தனை கால உழைப்பு என்று எண்ண தோன்றுவதில்லை. ஒருதன் உயர்ந்த கல்வியை அடைந்திருக்கிறான் என்றால் எவ்வளவு நான் படித்தான் என்று எண்ணுவதில்லை. ஒரு உழைப்புக்கு பின்னர் தான் இந்த உயர்வுகள் கிடைக்கும். எல்லோரையும் போல எல்லோரும் வாழ ஆசைப்படுபவர்கள் எல்லோரையும் போல் எல்லோரும் உழைக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். உயரங்களை பார்த்து ஆசைப்படுபவர்கள் படிகளை தாண்டுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும்.
நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா, ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா? நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா, ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா? பிறந்த பின்னே கருவறைக்கு செல்ல முடியுமா? பெண்கள் மனதில் உள்ள ரகசியத்தை சொல்ல முடியுமா? பெண்கள் மனதில் உள்ள ரகசியத்தை சொல்ல முடியுமா? முடியாத காரியங்கள் நிறைய இருக்குதா, அழியாத அனுபவங்கள் அதுல கிடைக்குதா? நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா, ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா? உல்லாச வாழ்க்கையிலே பணத்தை சேர்க்க முடியுமா? உதாரியாக வாழ்ந்த குடும்பம் நடத்த முடியுமா? உல்லாச வாழ்க்கையிலே பணத்தை சேர்க்க முடியுமா? உதாரியாக வாழ்ந்த குடும்பம் நடத்த முடியுமா? கடற்கரையில காதலர என்ன முடியுமா? வரும் கனவுகளை ஒளிப்பதிவு பண்ண முடியுமா? கண்ணால பார்த்த பிகர சொந்தமாக்க முடியுமா? கண்ணால பார்த்த பிகர சொந்தமாக்க முடியுமா? பின்னால நடப்பதா இப்ப சொல்ல முடியுமா? நடுக்கடலில கப்பலை இறங்கி தள்ள முடியுமா? ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா? இறந்த பின்னே கருவறைக்கு செல்ல முடியுமா? பெண்கள் மனதில் உள்ள ரகசியத்தை சொல்ல முடியுமா? பெண்கள் மனதில் உள்ள ரகசியத்தை சொல்ல முடியுமா?
சந்திக்கலாம் நேர்ல. மனக்குயில் கேட்டீர்கள். என்றும் அன்புடன் உங்களை நேசிக்கும் இளைய பாரதி.
நேசமுள்ள உங்களோடு மென்மையான நட்புடன் நாள் முழுதும் நாங்கள்
கற்பனை கொட்டி குவிப்பேன். இங்கே அந்த கம்பனை வம்பு கிழப்பேன். வர்ணித்து பாடும் கவிஞன் நான், வண்ணங்கள் தீட்டும் சிந்தனை தேரில் ஏறியே சுற்றிட ஏங்கும் இளைஞன்னா.
தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு.